ඊළඟට ගරු නාම රාජපක්ෂ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 15ක කාලයක් තිබෙනවා.
අල්ලයි පුටු මාරු වෙනවනේ. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම ලෝකයාම අවධානය දිනාගත් වගේම ලෝකයේම අවධානයකට පත් වෙලා තියෙන මොහොතක ඊශ්‍රායලය සහ පලස්තීනය අතර තියෙන අර්බුදය පිළිබඳව අපි අපේ පාර්ලිමේන්තු තුල කතිකාවතක් ගොඩනැගීම පිළිබඳව අපි සතුටු වෙනවා. ඒ වගේම ගාසා තීරය වගේම දෙපාර්ශ්වෙම ක්‍රස්ත ප්‍රහාර නිසා ජීවිත අහිමි වෙන අයට අපේ ශෝකයත් අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ. අපි රටක් විදියට අවුරුදු 30ක් අපි යුද්ධ කෙරුවා. එහෙනම් මේ යුද්ධයකට මුහුණ දෙන සහ යුද්ධයෙන් වෙන හානිය පිළිබඳව අපේ රටේ ජනතාවට හොඳ අවබෝධයක් තියෙනවා. ඒ වගේම අපි යුද්ධය ජයග්‍රහණය කරා වගේම ත්‍රස්තවාදයට අපි විරුද්ධයි. එහෙනම් ලෝකයේ ඕනෑම රටක ඕනෑම අවස්ථාවක යම් ත්‍රස්තවාදී ක්‍රියාකාරකමක් සිද්ධ වෙනවා නම් ඒ අපි හෙළා දකිනවා. විශේෂයෙන්ම පලස්තීනය සහ ඊශ්‍රායල අතර තිබෙන කාරණේ සම්බන්ධයෙන් 1967 මායිම් සම්බන්ධයෙන් බෝඩර් සම්බන්ධයෙන් UN එකෙන් යම් එකගතාවයකට එළඹිලා තියෙනවා. ඉතින් අපි අතරත් විශ්වාස කරනවා සාකච්ඡාමය මාර්ගයෙන් මේ දෙපාර්ශ්වය අතර තියෙන මේ අසමගිය යුද්ධය සමතයකටපත් කළ යුතුයි. ඒ සඳහා අහිංසක සාමාන්‍ය වැසියන් දෙපාර්ශ්වය මැදිහත් නොවිය යුතුයි. උන්ගේ ජීවිත අහිමිවීම අපි හෙළා දකිනවා. ඒ වගේම 1967 බෝඩර් සම්බන්ධයෙන් නැත්නම් මායිම් සම්බන්ධයෙන් එක්සත් ජාතීන්ගේ සංගමයක් එක්ක වෙච්ච එකගතාවයන් වලට අනුකූලව මේ දෙපාර්ශ්වයම කටයුතු කළ යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. පලස්තීනයත් එක්ක අපේ මගේ පියා නැත්නම් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාත් අපේ පවුලත් දීර්ඝ සම්බන්ධයක් තියෙනවා. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා තමයි එදා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහට ශ්‍රී ලංකා පලස්තීන මිත්‍රත්ව සංගමය ආරම්භ කෙරුවේ. ඉතින් එදාත් එතුමා විශ්වාස කෙරුවා පලස්තීන ජනතාවට යම් අසාධාරණයක් සිද්ධ වෙනවා. එය සාමකාමී විසඳුමකට ළඟා කළ යුතුයි කියන කාරණය. ඒ වගේම ලෝකයේ ලංකාවේ නායකයෙක්ගේ හිටපු නායකයෙක්ගේ වර්තමාන නායක දේශපාලනඥයෙක්ගේ නමකින් ලෝකයේ ඕනෑම රටක තමන්ගේ රටේ සංකේතාත්මකව යම් දෙයක් නම් කළ තියෙනවා නම් ඒ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ නමෙන් පලස්තීනයේ පාරක් නම් කළ තියෙනවා. ඒ පිළිබඳව අපි ඉතාමත් ගෞරවයෙන් වෙස්ට් බැංක් ගෞරවයෙන් අපි සඳහන් කරනවා. ඒ වගේම ගරු මූලාසනුන් මන්ත්‍රීතුමනි, මේ යුද්ධයේ මැද පෙරදිග කේන්ද්‍ර කරගෙන පටන් ගත්තත් අපි දකිනවා ලෝකයේ ඕනෑම රටක යුද්ධයක් පටන් ගත්තම එහා කොනේ ඉන්න අපිටත් යම් බලපෑමක් තියෙනවා. අපි දැක්කා යුක්‍රේනය රුසියානු යුද්ධය පටන් ගත්තම අපේ ආර්ථිකයට යම් බලපෑමක් සිද්ධ වුණා. ඒ වගේම තමයි මැද පෙරදිග යුද්ධයක් පටන් ගත්තම නැවත වතාවක් අපේ ආර්ථික වශයෙන් යම් බලපෑමක් අපේ රටට එල්ල වෙන්න පුළුවන්. ඒ පිළිබඳව අපේ ආණ්ඩුවත් පාර්ලිමේන්තුවෙත් අවධානය අපි යොමු කළ යුතුයි. බොහෝ වෙලාවට අපි කරන්නේ යම් සිද්ධියක් සිදු වුණාට පස්සේ ඒ සිදුවීම තුලින් පැන නැගෙන කාරණා පිළිබඳව අපි හොයලා බලනවා. විසඳුම් හොයන්න යනවා. මේ මම හිතන්නේ අපි අද කළ යුත්තේ ඊශ්‍රායල් පලස්තීන ගාසා තීරුවත් ඊශ්‍රායල් අතර තියෙන අර්බුදය වසර ගණනාවකට දිව ගියා. කොයි මොහොතේ හෝ මෙය නැවත ඇති වෙයි කියලා යම් අයගේ අවධානයට යොමු වෙලා තිබ්බා. එහෙමනම් එවැනි කාරණයක් තුළ අපේ රටේ ආර්ථික වශයෙන් බලපාන ආකාරය පිළිබඳව අපි යම් තක්සේරුවක් තියෙනවා. මේ මෙතනින් එහාට කොහොමද වෙන්නේ කියන එක පිළිබඳව අපිට නිගමනයකට එන්න බෑ. අපි නිගමනය කරන්න බෑ. හැබැයි අපි අවංකව විශ්වාස කරනවා මෙය සාකච්ඡා මාර්ගයට ප්‍රවේශ වේ. ඉස්පිරිතාලවලට බෝම්බ ගහලා, පාසල් වලට බෝම්බ ගහලා, සාමාන්‍ය ජනතාවගේ ගෙවල් වලට ඇවිල්ලා කපලා කොටලා මරලා දාලා මේ ප්‍රශ්නය විසඳන්න බෑ කියන එක ලෝකවාසී ජනතාව පිළිගන්න කාරණයක්. මේ අනිත් පැත්තේ මේ මෙවැනි කාරණයක් තුළ අපේ රටට යම්කිසි බලපෑමක් සිද්ධ වෙනවද, ඒ බලපෑමට අපි මුහුණ දෙන්නේ කොහොමද කියන අපි සූදානම් වෙන්න ඕනේ. තවත් අපි බොහෝ අයගේ අවධානයට මුණ ගැහෙන්නේ නැති කාරණයක් තියෙනවා ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. අපි දකිනවා ලෝකයේ බොහෝ රටවල දෙපාර්ශ්වයකට බෙදිලා එක් පාර්ශ්වයක් පලස්තීන නැත්නම් ගාසා පැත්ත පලස්තීන ජනතාව පැත්ත ගන්නවා, තවත් පාර්ශ්වයක් ඊශ්‍රායලෙ පැත්ත ගන්නවා. පාරටත් එනවා. ඒ අතර යම් මතවාදාත්මක ගැටුම් ඇති වෙනවා. සමහර තැන්වල ඒ දෙගොල්ලෝ අතර ගැටුම් ඇති වෙච්ච අවස්ථාවලුත් තියෙනවා. මාධ්‍ය වාර්තා කරන විදිහ සමහර රටවල ජීවිත පවා හිමි වෙලා තියෙනවා මේ ඊශ්‍රායල් පැලස්තීන් දෙපාර්ශ්වය අතර ඇතිවෙච්ච ගැටුම් නිසා. එමල අපි දකිනවා ලෝකයේ හැම රටකම වගේ යම් අස්ථාවරත්වයක් ගොඩනැගෙනවා මේ ප්‍රශ්නේ කේන්ද්‍ර කරගෙන. මේ ප්‍රශ්නේ ඇති වෙලා තියෙන්නේ ගාසා තීරුවත් ඊශ්‍රායලත් අතර වෙන්න පුළුවන්. බෑ මේක ඉම්පැක්ට් එක, මේකේ බලපෑම සහ මේ දෙපාර්ශ්වයට සහයෝගය දක්වන පිරිස් අතර අද ලෝකයේ හැම රටකම යම් අස්ථාවරත්වයක් ඇති වෙලා තියෙනවා. මෙවැනි අවස්ථාවක මේකෙන් වැඩියෙන්ම ප්‍රයෝජනයට ගන්න අන්තවාදී ක්‍රස්තවාදී සංවිධාන. අන්තවාදී ක්‍රස්තවාදී සංවිධාන. ඒ නිසා අපේ රට වගේම ලෝකයේ ජනතා ඒ පිළිබඳවත් ලෝකයේ ආණ්ඩු විශේෂයෙන්ම බුද්ධාංශ ඒ පිළිබඳ අවධානයෙන් ඇති කියලා අපි විශ්වාස කරනවා. යම් කිසි හේකින් යම් පාර්ශ්වයකට මෙය අයිතු ලෙස පාවිච්චි කරන්න අවශ්‍ය නම් මේ තුල ලෝක සාමයට යම් විශාල බලපෑමක් ඇති වෙන තැනකට මේක තල්ලු වෙන්න අවකාශය තියෙනවා. ඒ වගේම අපි අපේ රටට හොඳ කාරණයක් අපි දැක්කා. අපි දැක්ක පහුගිය කාලේ මේ ගාසා තීරුව සම්බන්ධයෙන් එල්ල වෙච්ච ප්‍රහාර සම්බන්ධයෙන් ඊශ්‍රායලෙන් අනිත් පැත්තට එල්ල වෙච්ච ප්‍රහාර සම්බන්ධයෙන් සමාජ මාධ්‍ය වීඩියෝ ගත කරලා තිබ්බා. වීඩියෝ දාලා තිබ්බා. හැබැයි සමහර ජාත්‍යන්තර මාධ්‍යම එළියට ඇවිල්ලා ඒ වීඩියෝ සම්බන්ධයෙන් ප්‍රතික්ෂේප කරා විතරක් නෙවෙයි දෙපාර්ශ්වයෙන් ප්‍රතික්ෂේප කරා විතරක් නෙවෙයි සමහර වීඩියෝ කම්පියුටර් ගේම් නැත්නම් වීඩියෝ ගේම්ස් වලින් ගත්තු දර්ශන කම්පියුටර් නැත්නම් වීඩියෝ ගේම්ස් වලින් හදපු දර්ශන ඒ තුල මිනිස්සු අතර ලොකු වෛරයක් ඇති වුණා. මිනිස්සු අතර ලොකු වෛරයක් ඇති වුණා. තරහක් ඇති වුණා. බියක් ඇති වුණා. ඒ හින්දා මේ සමාජ මාධ්‍ය තුලට යම් යම් කන්ටෙන්ට් ගත නිර්මාණ බෙදහැරීම සම්බන්ධයෙන් අද ලෝකයක් වෙනදාට වඩා අවධානය යොමු වෙලා තියෙනවා. අපි LTD ක්‍රස්තවාදයක් දෙක සටන් කරනකොට අපි දැක්කා එදා මෙවැනි ආකාරයේ හදපු වීඩියෝ දර්ශන බොහොමයක් ලෝකෙට මුදා හැරුණා. හැබැයි එදා බටහිර රටවල් ආවේ නැහැ ඒ වීඩියෝ දර්ශන පිළිබඳව සමාජයට කතිකාවතක් හදන්න. එයා හිතුවා වැත්ත කියලා. අද ඒ අයට ඒ දේ සිද්ධ වෙනකොට ඒ අයට ඒ කාරණේ සිද්ධ වෙනකොට අද ඒ අය එළියට ඇවිල්ලා කියනවා මේ වීඩියෝ දර්ශන ගේම් වලින් ගත්තු වීඩියෝ දර්ශන නිසා මේවා බොරු. ඉතින් අපි යම් නියාමනයකට මේ ලක් කළ යුතුයි කියන තැනට ඇවිල්ලා තියෙනවා. ඒ හින්දා අපි එක පැත්තකින් ගාසා තීරයත් පලස්තීන ජනතාව වෙනුවෙන් අපි පෙනී සිටිනවා. පලස්තීන ජනතාව වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. ඒ වගේම 1967 බෝඩර්ස් වලට නැත්නම් මායිම් වලට UN එකක් දෙක එකක වෙච්ච එකගතාවයන් මත කටයුතු කර යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම තමයි ගරු මුලාසනඳුර මන්ත්‍රීතුමනි ලෝකයේ තුල ලෝකයේ බොහෝ රටවල මේ ගාසා තීරුවත් නැත්නම් පැලස්තීනයත් ඊශ්‍රායල් අතර ඇති වෙලා තියෙන මේ යුදමය තත්ත්වය නිසා ගොඩනැගෙන අනාරක්ෂිත භාවයෙන් මුදවා ගන්නවා. ඒ රටවල් වල ආණ්ඩුවත් බුද්ධිආංශත් හමුදාවලු කටයුතු කළ යුතුයි. ඒ වගේම ජනතාව සාමකාමී තැනකට ගෙන යන්න කටයුතු කළ යුතුයි. යුද්ධයෙන් අවසාන වශයෙන් මැදි වෙන්නේ අහිංසක පුංචි දරුවෝ. දරුවෝ දන්නේ නැහැ යුද්ධ කරන්න යයි කියලා. ඒ දරුවෝ දන්නේ නැහැ බෝම්බ ගහන්නේ කවුද කියලා. ඒ අය දන්නේ නැහැ එයාගේ අතට තුවක්කුව දෙන්නේ කවුද කියලා. ඒ අය දන්නේ නැහැ එයාට සයිනයිඩ් කරලා දෙන්නේ කවුද කියලා. හැබැයි ඒ අයගේ ජීවිත තමයි අවසානයේ නැති වෙන්නේ. ඉතින් වසර ගණනාවක් තිස්සේ මේ ගාසා තීරුවත් නැත්නම් පැලස්තීනයත් ඊශ්‍රායලත් අතර තිබිච්ච මේ මායිම් සම්බන්ධයෙන් තිබිච්ච ගැටලුව දීර්ඝ කාලිනව පැවතිගෙන ආවා. ඉදිරි කාල සීමාව තුලවත් ලෝකේ බලවතුන් කියන අය මැදිහත් වෙලා යුද්ධයට තවත් යුදමය වශයෙන් තවත් සහන දෙනවා වෙනුවට මේ ප්‍රශ්න විසඳන කටයුතු කරයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම මේ අවස්ථාව අපි විශේෂයෙන්ම දෙපාර්ශ්වයේම පුංචි දරුවෝ දෙමව්පියෝ ඒ ජීවිත නැති වෙච්ච අය වෙනුවෙන් අපේ ශෝකය ප්‍රකාශ කරන්නත් අපි උපයෝගී කරගන්න.
ඔබතුමාට මං හිතනවා කාලේ ඉතිරිලා තියදිත් වැඩි අවසන් කළා. බොහොම ස්තුතියි ඔබතුමාට. ඊළඟට ගරු මනෝ ගණේසන් ගරු මන්තුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් තිබෙනවා.
ඒකෝම් නන්රි සභකි තරමේ දාංගම් ගෞරව පරණෝඩු ප්‍රදවර්ගලේ எனக்கு முன்னாலே பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள், யுத்தத்தினால் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது, அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய மூல காரணங்களை தேடி தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார். மிகவும் மகிழ்ச்சி. அது பலஸ்தீனத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கு கூட பொருந்துகிறது என்பதை அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி உரை ஆரம்பிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே காசாவிலும் மேற்கு கரையில் நிகழக்கூடிய அடாவடித்தனங்களால், யுத்தத்தால், சண்டையால், மோதலால், சச்சரவால் உயிரை இழந்து அவயங்களை இழந்து துன்பப்படும் சாதாரண மக்களுக்கு எனது ஆனந்த அனுதாபங்களை அறிவித்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல காசாவிலிருந்து போராளிகளால் தாக்கப்பட்ட நிலையிலே உயிரிழந்த இஸ்ரேலிய பக்கத்தை சார்ந்த அப்பாய் மக்களுக்கும், அவயங்களை இழந்த மக்களுக்கும், அதே போல கடத்தப்பட்ட மக்களுக்கும், குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சண்டை முழுமையான யுத்தம் அல்ல. யுத்தம் என்றால் பல்வேறு சண்டைகளிலே சார்ந்த ஒரு தொகுப்பாகும். ஆகவே இந்த சண்டை என்பது அனைத்துக்கும் ஆரம்பம் அல்ல. இது ஆக ஹமாஸ் போராளிகளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சண்டை. அதனால் தென் இஸ்ரேல் பகுதியிலே வாழக்கூடிய குடியேற்றப்பட்டக்கூடிய பல்வேறு பகுதிகளை சார்ந்த குடியிருப்புகளை சார்ந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள், கடத்தப்பட்டு இருக்கின்றார்கள், படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அது ஆரம்பம் அல்ல. இந்த யுத்தம் இன்றெடு காலமாக பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் அடாவடித்தனமான ஆக்கிரவு காரணமாகத்தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், இது பிரச்சனை மூல காரணம் பாலஸ்தீன சகோதரர்கள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தான் அடிப்படை காரணம் என்பதை எடுத்துகிறான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே திரு நாமல் ராஜபக்ச சொல்லி சென்றதைப் போல இந்த பிரச்சனையின் அடிப்படை காரணம் கண்டறியப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அங்கே பாருங்கள், நேற்று முதல் நாள் காசா தீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையின் மீது குண்டு விழுந்தது, பாடசாலைகள் மீது குண்டு விழுகின்றது, அதே போல மக்கள் குடியிருப்பில் கொண்டு விழுகின்றது. இது இலங்கையில் நடந்தது. இலங்கையில் அப்படித்தான் மருத்துவமனைகள் மீது வடகிழக்கு யுத்தத்தின் போது குண்டுகள் விழுந்தன, அதே தான் காசாலை விழுகின்றது. வடகிழக்கில் அதே போலத்தான் பாடசாலை மீது குண்டுகள் விழுந்தன, அதே தான் காசா நிகழ்கின்றது. மக்கள் வாழ் குடியிருப்புகள் மீது வடகிழக்கிலே இலங்கையிலே குண்டுகள் விழுந்தன, அதே மாதிரி தான் காசாலை விழுகின்றது. ஆகவே யுத்தம் தீர்வல்ல. அது காரணம் யாராவது இருக்கலாம், ஆனால் யுத்தம் தீர்வல்ல. ஆகவே அப்பாய்மகள் கொல்லப்பட வேண்டும் என்றால் அவள் கொல்லட்டும், ஆனால் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்க முடியாது. ஆகவே தீர்வு காண வேண்டும் என்றால் மூலக்காரம் கண்டறியப்பட வேண்டும். இன்று இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையை பார்த்தால் ஐநா சபையாக இருக்கலாம், அதில் மனிதர்கள் ஆணையமாக இருக்கலாம், இவையெல்லாம் பள்ளி இல்லாத பாம்புகளாக இருக்கின்றார்கள். பொறுப்பு இந்த அதிகாரமும் கிடையாது. இலங்கை பொறுத்து அப்படித்தான். இலங்கையில் நிகழ்ந்த யுத்தம் சாட்சியமில்லாத யுத்தமாக நிகழ்ந்தது, அது உண்மை. இன்று ஐநாவிலே ஐநா சபையின் முகவர்களாலே அங்கே அரபு நாடிலே பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய சண்டையை யுத்தத்தை காணக்கூடிய இருந்தாலும் கூட இலங்கையத்தை காண முடியாமல் இருந்தது, அது உண்மை. ஆகவே அப்படி கண்டிருந்தாலும் கூட பள்ளியில் அவர்களுக்கு சர்வதேச சமூக ஒரு சமூகம் இருக்கிறது, சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு நியாயம் நீதி நேர்மை இது கிடையாது. அதை பொறுத்தவரையிலே ஆக அவர் தேசிய நலன்கள் தான், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், இவராக சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தேசிய நலன்கள் தான் நீதி, தேசிய நலன்கள் தான் நியாயம், தேசிய நலன்கள் தான் நீதியாக இருக்கின்றது, சட்டமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்று ஐநா சபையை பொறுத்தவரையிலே இலங்கை நடந்த யுத்தத்தின் பிறகு அவர் உள்ளக அறிக்கையிலே 40,000 மக்கள் கொல்லப்பட்டதாக அவர்கள் அறிந்து கொண்டதாக ஒரு கருத்து இருக்கின்றது. தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே 100,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படித்தான் அப்படித்தான். ஆனாலும் கூட அதன் மூலமாக ஐநா சபை பாடம் படித்துக் கொண்டதாக கூட ஒரு உள்ள அறிக்கை சொல்லப்பட்டதை அறிந்தேன். ஐநா பாடம் படிக்கவில்லை. பாடம் படித்திருந்தால் காசா அணியா நடக்காது, மேற்கரை நடக்காது. உண்மை அதுதான், மக்கள் கொல்லப்பட மாட்டார்கள். பிள்ளைகள், பெண்கள், குழந்தை கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அறிவிக்கிறது. ஆகவே தான் ஐநா அல்ல, சர்வதேச சமூகம் அல்ல, நாங்கள் பாடம் படிக்க வேண்டும், நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். நாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு நாங்கள் பாடம் படித்து ஐநா சபையோ சர்வதேச சமூகமோ எங்களை காப்பாற்றாது, நாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வர வேண்டும். ஆகவே இன்று இந்த சபையிலே பாலஸ்தீனத்துக்காக, அப்பாய் மக்களுக்காக குரல் கொடுத்த, குரல் எழுப்பிய அனைத்து அரசு தரப்பு இதரப்பு பாரம்பரியப்படை கொண்டு கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இதே நிகழ்வு தான் வேறு முறையிலே இலங்கையில் நிகழ்ந்தது. ஆனாலும் கூட இன்று ஐநா சபை பொறுத்தவரையிலே அவர்கூட பேசி சென்றார் தெரியும், பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையிலே 2-state தீர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். அங்கே 1967 ஆண்டுக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேல் வாபஸ் பெற்று அங்கே கிழக்கு ஜெருசலத்தை அடிப்படையை கொண்ட பலஸ்தீன நாடு உருவாக வேண்டும், அதை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும். அதே போல இஸ்ரேலின் இருப்பையும் கூட பலஸ்தீன் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் நியாயமான தீர்வு என்று சொல்லப்படுகிறது. இலங்கையில் இன்று தனிநாடு கோரிக்கை இல்லை, காணாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட ஒரே இலங்கைக்குள்ளே கூட தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால், அது யுத்தம் என்று நிகழ வேண்டாம், நிகழக்கூடாது என்றால், இவற்றிலிருந்து அநியாயத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம் என்றால், பாலஸ்தீனுக்கு ஒரு நியாயம், இலங்கை வேறு நியாயம் இருக்க முடியாது. ஒரே நியாயம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இலங்கைக்குள்ளே கூட வாழக்கூடிய தமிழர்களுக்கு நியாயமான ஒரே இலங்கைக்குள்ளே சுயாட்சியை வழங்கி அங்கீகாரத்தை தந்து, இப்படி பாலஸ்தீனம் எப்படி இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் நினைக்கின்றோமோ, இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீன் அங்கீகரிக்க நினைக்கின்றோம், அதே போல தமிழர் சிங்கர் ஒருவர் அங்கீகரித்துக் கொண்டு தான் பிரத்யேக முடியும். அதுதான் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு நான் அனுதான் தெரிவிக்கும். அதே வேளையிலே அது அனுதான் தெரிவிப்பு உண்மையாக இருந்தால் அதான் நான் நியாயம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி,
வணக்கம். ஸ்துதி கார் மந்த்மா இளங்கட்ட காரு சஞ்சீவ் எதிரிமான மந்த்மா உபதுமாட வினாடி தாய கால
ஸ்துதி கார் சபாபத்துமணி அத ஹந்தாவே லங்காவே சமாஜ மாத்திய வேதிக்காவே இஸ்ரேல் பலஸ்தீனிய கன விவாதேகட மே பார்லிமெண்ட்வே காலே காதமுவா வகே சங்வாதியக் ඇති වුණාට මම ඒ ගැන පුදුම වෙන්නේ නැහැ. මොකද ලංකාවේ ඇතම් කාරණා සම්බන්ධව එහෙම සංවාද ඇති වෙනවා. මහගම සේකරයන් වර එක කියනවා මේ ලෝකයේ තනි ආයක් කියලා. ලෝකය තනි ආයක් කියන සාහිත්‍යමය ප්‍රකාශනය ඇතුලේ තියෙන්නේ ජියෝපොලිටික්ස් තමයි. ඒ අර්ථයෙන් බලද්දී අපිට මේ ලෝක සිතීමේ ඕනෑම බිම්කඩක සිද්ධ වෙන ඕනෑම සිදුවීමක් සම්බන්ධව නිසකෝම සංවේදී වන්න ඒ ගැන සංවාද කරන්නට සිද්ධ වෙනවා. ඒ නිසා මේ ඉතාම කාලෝචිත සංවාදයක් කියන සිතුවිල්ල ඇතිවයි මම මේ සාකච්ඡාවට එන්නේ ගරු සභාපතිතුමනි. ලෝක ජනමාධ්‍යයේ දකිද්දී මේ සාහසික ගැටුම හේතුවෙන් ජීවිත නැති වෙන පොඩි පැටවුන් පිළිබඳව තමයි ගරු සභාපතිතුමනි අපේ තියෙන වරපතලම සංවේදනයේ තියෙන්නේ. මට මතක් වෙන්නේ ඒ ඡායාරූප නැත්නම් වීඩියෝ දර්ශන දකිද්දී අහිමි වෙච්ච තමන්ගේ දරු පැටව බදාගෙන වැළපෙන අම්මලා තාත්තලා ඥාතීන් හිතයිෂීන් දැක්කාම මට මතක් වෙන්නේ අර කැබිති ගොල්ලෑවේ තාත්තාගේ ඡායාරූපය. යුද්ධයක් දිහා බලාගෙන ඉන්න මේ තරම් අපහසු නම් යුද්ධයක් අත්විඳින එක මොනතරම් අපහසුද කියන එක මේ මොහොතේ අපිට තේරුම් ගන්න වෙන්නේ ඊශ්‍රායලයෙන් සහ පලස්තීනයේ අහිංසක සාමාන්‍ය වැසියන්ගේ හෘද සාක්ෂිය මතින්. නමුත් අපි මීට වසර කිහිපයකට පෙර අතු එවැනි සාහසික වේදනාවක් අත්විඳ ජාතියක්. එනිසා මේ සාකච්ඡාවේ ප්‍රවේශයේ විදිහට ඒ සාහසික ත්‍රස්සවාදයෙන් අපව අත්මිදවාගත් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමන් ප්‍රමුඛ ඒ වෙනුවෙන් සිතුවිල්ලකින් හෝ සහය දුන්න හැම කෙනෙක්ම ඒක මේ සභාවේ ඉන්න සරත් පොන්සේකා දක්වාම අදාළයි ඒ ගෞරවය. ඒ වගේම මේ සභාවේ අපේ පැත්තේ ඉන්න සරත් වීරසේකර දක්වාම අදාළයි ඒ ගෞරවය. ඒ සියලුම දෙනාට මම මේ වෙලාවේ පළ කරන්න කැමතියි. ගරු සභාපතිතුමනේ ලෝකයට සිද්ධ වෙලා තියෙන එක දෙයක් තමයි එකම කාරණාව තම තමන්ට ඕන විදිහට අර්ථකථනය කරගන්න යන එක. ත්‍රස්තවාදය සහ ප්‍රචණ්ඩත්වය සම්බන්ධවත් දෙබිඩි පිළිවෙතක් පිළිබඳ ප්‍රශ්නයක් මේ ලෝකේ තියෙනවා. ජනාධිපති බැරක් ඔබාමාගේ ආණ්ඩුවේ අනපරිදි ඇමරිකන් හමුදාව පාකිස්තානයේ ඇබොටාබාද් වලට ඇවිල්ලා ඔසාමා බින් ලාඩන් අල්ලා ගන්නා මෙහෙයුම ලෝකේ සාධාරණ වෙද්දී එල්ටීටී සාහසිකත්වය සම්බන්ධව ප්‍රභාකරන් සොයා වෙල්ලමුල්ලි වයිකල් ගිය මෙහෙයුම අසාධාරණ වෙන්න බෑ. එකම සිදුවීම දෙවිදියකට අර්ථකථනය කර ගැනීම පිළිබඳව ලෝක මට්ටමේ අවුලක් අපි දකිමින් ඉන්නවා. ත්‍රස්තවාදේ නම් එහෙම නැත්නම් ප්‍රචණ්ඩත්වේ නම් කොතන තිබුණත් ඒ ප්‍රචණ්ඩත්වේම තමයි. මම මේ සාකච්ඡාවේ එන්නේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ දෙසට ගරු සභාපතිතුමනි. 947 ඔක්තෝබර් 20 එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ නිල දජයේ ආකෘතිය පිළිබඳ අවසන් එකඟතාවයට එනවා. මේ දජයේ තියෙන්නේ ඉතාම ආකර්ෂණීය ඇහැට ප්‍රියලා නිලක් මැද්දේ සුදුපාට ලෝක සිතියමක් මේ දජයේ මැද්දේ තියෙන. හරියටම මේ කොඩිය ලෝක සිතියම තියෙන්නේ ඔලිව් අතුවලින් වටවුණු සුදුපාට ලෝක සිතියමක්. ඒ වගේම මේ කොඩියේ ප්‍රමාණය හරි මැද තමයි මේ සුදුපාට ලෝක සිතියම තියෙන්නේ. UN එක මෙහෙම ප්‍රශ්නවලදී ඉතාම සාධාරණ හරි මැද යහපත් නිරවුල් මතයක් නියෝජනය කිරීම ඉතාම වැදගත් කියන කාරණාව මම මේ සභාවේදී මතක් කරන්න කැමතියි. දවසක් ජ්‍යෙෂ්ඨ කථිකාචාර්ය ධම්මදිසානායක මැතිතුමා පාඩමක් කියලා දෙන වෙලාවක අපිට කියපු කතාවක් මට මතක් වෙනවා. ධම්මස කිව්වා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය එක්සත් ජනපද සංවිධානය වීම තමයි මේ ආරවුලේ ප්‍රමුඛ හේතුව කියලා. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය ආරම්භක මුඛ්‍ය පිවිතුරු අපේක්ෂාව වෙත ගොනුවීම මේ ප්‍රශ්නය හරහා අපි ඉතාම වැදගත් කාරණයක් විදිහට දකිනවා. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය අද ලෝකේ විශේෂ ගණනාවකට පැතිරිලා ගරු සභාපතිතුමනි මොනතරම් මේක ව්‍යාප්ත වෙලාද කියනවා නම් ඒකේ තියෙනවා ඔෆිස් ෆෝ අවුටර් ස්පේස් අපයස් කියලා. ඒ කියන්නේ අභ්‍යවකාශය ලෝක සාමය වෙනුවෙන් පාවිච්චි කිරීම පිළිබඳව පවා ලේකම් කාර්යාලයක් වියානා නුවර තියෙනවා. ඒකේ අරමුණ තමයි මේ අභ්‍යවකාශය ලෝක සාමය සඳහා භාවිත කරන්න කොහොමද කියලා. අභ්‍යවකාශයේ ලෝක සාමය කතා කරන්න පෙර ගාසා තීරයේ ප්‍රශ්නේ අපිට විසඳ ගන්න වෙයි. මේ භූමියේ තියෙන ප්‍රායෝගික ප්‍රශ්න දෙස ලෝක මැදිහත් වීමට තියෙන ප්‍රමුඛ ආයතන ව්‍යුහය එහි බර දරන්නේ කොපමණ ප්‍රමාණයකින්ද කියන කාරණාව මත තමයි මේ ප්‍රශ්නයට උත්තරයක් ලැබෙනවාද නැද්ද යන්න අපිට තීරණය කරගන්න වෙන්නේ. ගරු සභාපතිතුමනි මේ ප්‍රචණ්ඩත්වය මත පීඩාවට පත්වලා ඉන්න සියලු පාර්ශ්වයන් සම්බන්ධව අපේ හදවතේ තියෙන්නේ සහකම්පිත වේදනාවක්. මම පෙර සඳහන් කළ පරිදිම යුද්ධයක් අත්විඳපු මිනිස්සු විදියට මං අර මුල කියපු මේ පොඩි පැටවුන්ගේ මරණ දිහා බලනකොට අර කැබිති ගොල්ලෑවේ බස් බෝම්බෙන් මියැදුණු පොඩි පැටව්, ප්‍රභාකරන් බෝම්බ බඩේ බැඳලා එවපු අහිංසක පුංචි පැටව්, බඩදරු අම්මලාට එල්ල කළ එල්ටීටී ප්‍රහාර, කොළඹ කොටුවේ දුම්රී ස්ථානයේදී DS සේනානායක විද්‍යාලයේ දරුවන් හසුණු එල්ටීටී ප්‍රහාරය, මේ වගේ ප්‍රහාර ගණනාවක්, ඒ වගේම මෙහා පැත්තේ පිළියන්දල ටවුන් එකෙන් මොරටු ගිය බස් එකට එල්ල කළ බෝම්බ ප්‍රහාරයේදී මිය ගිය ඉස්කෝලේ ගිය පුංචි පැටව්, මේ සියල්ල අපිට වේදනාකාරී මතකයන් විදිහට යලි සිහිපත් වෙනවා. පුංචි දරුවෝ ලෝක සාමය පිළිබඳව සාමකාමී ලෝකයක් පිළිබඳව හිතන විදිහ සම්බන්ධයෙන් අපූරු ලියවිල්ලක් මට හමුණා ගරු සභාපතිතුමනි. 1996 ඔක්තෝබර් 24 වෙනිදා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මහජන තොරතුරු දෙපාර්තමේන්තුව එක්සත් ජාතීන්ගේ දිනය සැමරීම වෙනුවෙන් විශේෂ මහා මණ්ඩලයේ තුල විශේෂ වැඩසටහනක් සංවිධානය කරන මේ වැඩසටහනේදී මේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේට මේ ලෝකේ ඕනෑම පුරවැසියෙක්ට තමන්ගේ අදහසක් ලියලා තැපැල් කරන්න පහසුකම් සපයලා තියෙනවා. ඒ තැපැල් පෙට්ටියට ලැබුණු වොෂින්ටන් නුවර ස්කෝල් එක පොඩි දරුවෙන්ගෙන් ලැබුණු ලිපියක් මේ විශේෂ සැසිවාරයේදී ප්‍රකාශයට පත් කරනවා. ඒ ලිපිය සිංහල අදහස එන්න මෙහෙමයි ගරු සභාපතිතුමනි, ඉතාම කෙටි ලිපියක්. ඒ දරුව අමතන්නේ මෙහෙම, ආදරණීය එක්සත් ජාතීන්, ලෝකයේ යුද්ධය පිළිබඳව මම ඔබට ලියමි. මිනිසුන් මැරීම වෙනුවට බොක්ෂින් තරඟ පැවැත්වීමට ලෝකයේ නායකයන්ට නොහැකි වන්නේ ඇයි? මීට හිතවත් කීත් කවුට්ස් තුන්වෙනි ශ්‍රේණිය කැපසින් ප්‍රාථමික පාසල ග්‍රහම් වොෂින්ටන්.
ඔබතුමාට තව විනාඩි දෙකක් කාලය.
මේ පුංචි දරුවා එක්සත් ජාතීන්ට කියන්න උත්සාහ කරන්නේ මේ අමුතු වචන පේලි කීපය ඇතුලේ නිදහසේ සාමෙන් ජීවත් වෙන්න මේ ලෝකෙ වැඩිපුරම කැමති මේ හයක් හතරක් නොතේරෙන පුංචි පැටව්. එනිසා මේ විවාදයේදී මනුෂ්‍යත්වයේ නාමයෙන් කරන ආයාචනයකටත් වඩා අධ්‍යාත්මික බරක් තියෙනවා මේ පුංචි පැටවුන්ගේ නාමයෙන් මේ ගැටුම්කාරී වටපිටාව අත්හල යුතු යැයි මේ දෙපාර්ශ්වයටම යෝජනා කරන්න අපි කැමැති. ඒ වගේම මේ ගැටුම් හේතුවෙන් තුවාල ලබා සිටින සියලු දෙනා ඉක්මනින් සුවපත් වේවා. තවත් මරණ සිදුවන්නට පෙර මේ ගැටුම හේතුවෙන් ලෝකයේ හතර දිබ්බාගෙන් තවත් ආරවුල් අලුතෙන් නිර්මාණය වෙන්න පෙර, එහා පැත්තෙන් සිරියාව, ලෙබනන්, ජෝදාන් මේ වටපිටාවේ ඉන්න රටවල් මේ ප්‍රශ්නේ හේතුවෙන් මේ අවපාතයකට හසුව තිබෙන ලෝක ආර්ථිකයට විය හැකි බලපෑම්, එවැනි ප්‍රශ්න හරහා අපි වගේ පුංචි රටවල් දුක් විඳින තත්ත්වයන්, මේ සියල්ල විසඳාගත හැකි මොහොතක් නිර්මාණය වේවායි ප්‍රාර්ථනා කරමින් මම මගේ අදහස අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි ගරු සභාපතිතුමනි.
ගරු අන්තවා ඔබතුමා නියමිතම වෙලාවට කතාව අවසන් කළා, බොහොමත්ම ස්තුතියි. ඊළඟට ගරු අබ්දුල් හලීම් මන්තුමා, ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා.
විනාඩි
7ක කාලයක්
தலைவர்களே, கௌரவ உறுப்பினர் கமன் பிள்ளை அவர்களின் முன் மொழிபட்டுள்ள இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன சம்பந்தமான இந்த பிரேரணை சம்பந்தமாக எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விருப்பாடுகின்றேன். இஸ்ரேல் பாலஸ்தீனிய நிலவரம் புது புது உடையங்களை எடுத்து வருவதை நாங்கள் காண்கின்றோம். மத்திய கிழக்கின் தலைவி எப்படி அமையப் போகின்றது என்பது முழு உலகம் மிக உன்னிப்பாக அவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு தருணமாக இதை நான் காண்கின்றேன். கட்டார் நாடும் துருக்கி நாடும் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர நடவடிக்கைகள் என்ன விளைவினை தரப்போகுது என்பதும், ரஷ்யாவும் சீனாவும் கொண்டிருக்கும் பலஸ்தீனிய ஆதரவு நிலைப்பாடு உலக அரங்கில் ஏற்படுத்த போகும் தாக்கங்கள் எப்படி அமையும், ஐக்கிய நாடு சபையை பூர்ணத்துவத்துக்கு வழிவகுக்குமா என்ற பல கேள்விகளுக்கு வழி கிடைக்காத உரிமையை நாங்கள் காண்கின்றோம். பாலஸ்தீனத்தில் நடைபெறும் யுத்த நிலைமையில் பல நேரலி காட்சிகளை பார்க்க முடியாமல் நெஞ்சு விரும்புகின்றது, கண்கள் பணிக்கின்றன. இது ஒரு பாரிய இன அணைப்பு, இன அழிப்பு, இனசாய் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படமான ஒரு போர்க்குற்றமாகும் உக்ரைன். அல் அஹ்லி வைத்தியசாலை தாக்குதல் மனிதாபற்ற தாக்குதல் மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் வண்டிகளும் பள்ளிவாயிகளும் தாக்குதலுக்கு இலக்காகி வருவதையும் காண முடிகின்றது. அரபு உலகம் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. ஜோர்டானிலும் எகிப்திலும் பெருவாயின மக்கள் வீதிகளில் இறங்கி இன்று இருக்கின்றார்கள். மேற்கு நாடுகளில் கூட மக்கள் வீதிக்கு இறங்கி நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்குள்ள அரசாங்கங்கள் இரண்டக நிலையில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. மனித அபமானம், மனித உரிமை, யுக்ரைன் யுத்தம் ஆகியவற்றில் அவர்கள் கொண்டிருக்கும் இரட்டை முகங்கள் வெளிக்கொணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாய நிலைமை உருவாகிக் கொண்டிருக்கின்றது. போரின் கோர வெறிக்குள் அகப்பட்டிருக்கும் அப்பாய மக்களின் வாழ்வில் விடிவு வேண்டும். ஒரு தற்காலிக ஆறுதலாக வேண்டும். அந்த மக்களுக்கு நீதிதான் வேண்டும். இழந்த தம் தாயத்தை சுய கௌரவத்துடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கைதான் அவர்களுக்கு வேண்டி இருக்கின்றது. அவர்களின் சொந்த மண் அவர்களுக்கு வேண்டும். ஐக்கிய நாடு சபை தன் அங்கத்தவர்களை உடனடியாக அழைத்து இந்த போருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விசேடமாக இஸ்ரேல் நாடு என்பது 1948 உண்டாக்கப்பட்ட ஒரு நாடாகும். அதற்கு முன்னராக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்கவில்லை. யுத்தத்திற்கென்றே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது என்று கூட கூறலாம். யூதர்கள் தம்மை தாயகம் என்று அழைப்பதற்கு ஒரு நிலப்பிரதேசம் இன்றி நாடோடிகளாக அலைந்திருந்த போது அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டியவர்களே பாலஸ்தீனர்கள். இன்னொரு வகையில் கூறுவதாய் பிரித்தாளம் பிரித்தானியர்களின் ஆட்சியின் கீழ் அன்று சிக்கி கிடந்த அரபு மக்களின் பாலஸ்தீனத்தினை பங்கு போட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டினை 1948 அவர்கள் உருவாக்கினார்கள். அன்றைய காலகட்டத்தில் பாலஸ்தீனம் என்பது மக்கள் இல்லாத ஒரு பாலைவனம் அல்ல. அன்று பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் யூதர்களும் கூட மிகவும் சிநேகபூர்வமாக உடன் வாழ்ந்த ஒரு பிரதேசமே பாலஸ்தீனமாகும். பாலஸ்தீன் நாட்டின் சுமார் 4000 வருடங்களுக்கு வருகால வரலாறு உண்டு. பாலஸ்தீன் வரலாற்றினை நூர் மசால்கா என்ற வரலாற்றறிஞர் ஆங்கிலத்தில் பாலஸ்தீனம் என்ற தனது வரலாற்று புத்தகத்தில் மிகவும் விரிவாக எழுதியுள்ளார். 1948 இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தனது பூர்வமான ஒத்துழைப்பை வழங்கியதன் காரணமாக இஸ்ரேல் விசேடமாக தனது ராணுவத்தின் பலத்தினை துரிதகளில் அதிகரித்துக் கொண்டது மட்டுமின்றி 1967 சிரியா, ஜூடான், எகிப்து போன்ற நாடுகளின் சில பகுதிகளை தன் கைவசப்படுத்திக் கொண்டது. அன்று முதல் இஸ்ரேல் ராணுவமயமாக்கும் மூலமாக இந்த பிரதேசங்களில் ஆட்சி செய்த போதிலும் அடிக்கடி நடந்த பிரச்சனை காரணமாக 2005 நோர்வே நாடு முன்வந்து மேற்கொண்ட சமரசின் காரணமாக காசா மற்றும் மேற்குக்கரை பிரதேசங்களின் நிர்வாக அதிகாரம் பாலஸ்தீன மக்களுக்கு அன்று வழங்கப்பட்டது. அந்த நிலையில் 2007 நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் அமைப்பு வெற்றியிட்டதன் காரணமாக இஸ்ரேல் காசாவிற்கும் தன் நாட்டிற்கும் இடையான தொடர்பினை பூகோள ரீதியாக தடை செய்தது. காசாவினை தடை வழியாக வான் வழியாக கடல் வழியாக முழுமையாக மூடியது. இன்று இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் உக்கிர நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த போதிலும் இஸ்ரேல் கடந்த 70 வருடங்களாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பல்வேறு வகையான அட்டூழியங்களை காலத்திற்கு காலம் அரங்கேற்றி வருவதை முழு உலகமே அறியும். பூர்வீக குடிகளான பாலஸ்தீனர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து உலகின் பல நாடுகளிலிருந்து யூதர்களை குடியமர்த்தி வருவதன் மூலம் பாலஸ்தீனர்கள் தமது பிறந்த வளர்ந்த மண்ணில் அகதிகளாக அடிப்படை தேவைகளை மறுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வரக்கூடிய துர்பாக்கிய நிலைக்கு இன்று ஆளாகியுள்ளார்கள். கடந்த 70 வருடங்களாக மேலாக பாலஸ்தீனர்கள் அனுபவித்த அடக்குமுறைகளை மறந்த நிலை இவ்விரு நாட்டிலும் சரித்திரத்தினை அறிந்திராத சிலர் கண்மூடித்தனமாக இஸ்ரேலின் பக்கம் நியாயம் இருப்பதாக என்பது கேலிக்குத்தாகும். வல்லரசுகளின் ஆதரவுடன் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்திக் கொண்டு அடாவடித்தனம் புரிந்து கொண்டு வரும் நாடே இன்றைய இஸ்ரேலாகும். இந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டது போல நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சினை உலக நாடுகள் பல்வேறுபட்ட அதிர்வுகளை தோற்றிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக எமது நாடு ஏற்கனவே பொருளாதார ரீதியில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலைமையில் பொருளாதார ரீதியில் மட்டுமின்றி பல வழிகளில் சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவது தென்னம். தற்போது உங்களது உலக சந்தையில் எண்ணெய் எரிவாயு போன்றவற்றின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் தொழில்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்களின் மூலமாக கிடைக்கப்படும் அந்நிய செலவானை எம் நாடு இழக்க நேரிடலாம். யுத்தத்தின் காரணமாக எண்ணெய் எரிவாயுவின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எண்ணெயின் விலை அதிகரிக்கப்பட்டால் அதன் காரணமாக நாட்டின் பணவீக்கம் மீண்டும் உயர்வடைவதற்கு ஒரு நிலைமை ஏற்படலாம். கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட கோவிட் தொற்று காரணமாகவும் பொருளாதார பிரச்சினை காரணமாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் துன்பங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று பேராசிரியர் பிரியங்க துணசிங்க அவர்கள் கூறியிருப்பதை பத்திரிகை மூலம் அறிய கிடைக்கின்றோம். இந்த யுத்த நிலைமை காரணமாக இஸ்ரேலிய பலஸ்தீன பிரதேசங்களில் மட்டுமின்றி மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களின் தொழில் கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி உலக சந்தையில் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கான கேள்வி குறைவடைய வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் குறைவடைவதோடு இலங்கை வரும் சுற்றுலா பிராணிகளின் வருகையும் கணிசளவு குறையும் என்று பேராசிரியர்கள் கூறியுள்ளார்கள். பலஸ்தீன ஆஸ்திரேலிய யுத்தத்தின் முன்னிலைப்படுத்தி சில தரப்பினர் பலஸ்தீன குறித்து தவறான சித்தர்களை சமூகப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் தீவிரமடைந்தால் மத்திய கிழக்கு நாடுகள் வாழும் இளைஞர்கள் கட்டாயமாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இது விடயத்தில் அரசாங்கம் பொறுப்பு நடந்து கொள்ளும் என்று கேட்டு நான் தயவு செய்கிறேன்.
நன்றி. இலங்கட்டு காரும் சாரமந்தமா உபத்துமாட்ட வினாடி தாக காலத்திபினம்.
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களுக்கு எனது நன்றிகள். அவுத் பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ளை அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணை ரொம்பவும் முக்கியமான ஒரு விடயம். ஒரு புள்ளியிலிருந்து பார்க்கிற போது யுத்தம் எல்லோருக்கும் மோசமான அனுபவத்தையே கொடுக்கும், எவரையும் திருப்திப்படுத்தாது என்று சொல்வார்கள். இந்த யுத்தத்தின் காரணமாக இன்று அனாதைகளாகவும் அகதிகளாகவும் ஆக்கப்பட்டு அதே சமயத்தில் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிப்பதோடும் இந்த யுத்த நிறுத்தம் என்பது இப்பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் மிக முக்கியமான அவசியமான ஒரு தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் சர்வதேசங்கள் இணைந்து உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்திற்கு சென்று இந்த பிரச்சனையை தணித்து அந்த மக்களினுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்காக என்று ஒரு பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதற்காக நான் முதலிலே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பலஸ்தீன பிரச்சனை என்பது என்ன என்பதை ஒரு சிறு கதையூடாக நான் புரிய வைக்கலாம் என்று நம்புகின்றேன். ஒரு வீட்டிலே, மிகப்பெரிய வீடு, நிறைய அறைகள் கொண்ட ஒரு வீட்டிலே ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறது. ஒரு கூட்டு குடும்பம், தாய், தந்தை, பிள்ளை, பெண்கள், சித்தப்பா, பெரியப்பா என ஒரு கூட்டு குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறது. ஒரு பண்ணையார் அது என்னுடைய வீடு என்று உரிமை கொள்கிறார். அந்த பண்ணையாரனுடைய உரிமையை மறுக்கவோ அதற்கு எதிராக யுத்தம் செய்யவோ அல்லது சண்டை பிடிக்கவோ முடியாத அளவிற்கு அந்த குடும்பம் தன்னுடைய வாழ்வில் குறுக்கிடாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இடம் கொடுத்தால் அது அவருடைய உரிமை என்று அவர் சொன்னாலும் பரவாயில்லை என்று இடம் கொடுக்கிறார்கள். சிறிது காலம் செல்கிற போது ஒரு அறையை நான் கூறுகின்ற இந்த ஜோசப் என்பவருக்கு வழங்குங்கள் என்று உடனடியாக அங்கே வந்து குடியமர்த்துகிறார். ஜோசப் என்பவர் அந்த அறையிலே வாழ்கிறார். எனவே பண்ணையார் தன்னுடைய வீடு தனக்குரிமமானது என்று சொல்வதன் காரணமாகவும் மிக பெரும் பலசாலியான பண்ணையாரை எதிர்க்க முடியாத ஒரு சூழலில் அந்த குடும்பம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பின்பு அங்கு வந்த ஜோசப் தந்தையினுடைய அறையை தன்வசமாக்குகிறார், சித்தப்பாவினுடைய அறையை தன்வசமாக்குகிறார், அங்கு வாழ்கின்ற குழந்தைகளினுடைய அறைகளை தன்வசமாக்குகின்றார். அவர் சார்ந்த குடும்பங்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த குடும்பத்தில் தங்களுடைய பெரும்பான்மையான எண்ணிக்கையிலானவர்களை கொண்டு வந்து புகுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த வீடு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த அந்த பூர்வீக குடிகளான அந்த குடும்பத்தினுடைய வீடா அல்லது இந்த ஜோசப்பினுடைய வீடா அல்லது இந்த பண்ணையாரனுடைய வீடா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. பண்ணையார் இந்த ஜோசப்பை உள்ளே வந்து வருகிற போது ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு செல்கிறார். அந்த கடிதம் தான் பெல்ஃபோர் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது. 1917 எழுதப்பட்டது. இந்த பண்ணையார் தான் ஆர்தர் பெல்ஃபோர் என்கின்ற முன்னாள் UK பிரைம் மினிஸ்டர். இந்த வீடு பாலஸ்தீனம். இங்கிருந்து வந்த ஜோசப் என்பவர் தான் இன்று நாம் பார்க்கின்ற இஸ்ரேல் என்கின்ற இந்த நாட்டுக்கு உரிமை கோருகின்ற யூதர்கள். இந்த லெட்டர் தான் பெல்ஃபோர் அக்ரிமெண்ட். இதனை நாம் வைத்து பார்க்கிற போதே நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த லெட்டர் என்கின்ற பெல்ஃபோர் அக்ரிமெண்டை காரணமாக வைத்துத்தான் இப்பொழுது இந்த ஜோசப் என்று நான் இந்த கதையில் வர்ணித்த இந்த யூதர்கள் இது தங்களுக்குரிய இடம் என்பதாக உரிமை கோருகிறார்கள். ஆனால் உண்மையாய் நாம் வரலாற்றை தேடி பார்க்கிற போதும் இந்த இரண்டாம் உலக போருக்கு முன்பு இந்த பெல்ஃபோர் என்பவர் இருந்ததற்கான அத்தாட்சியே இல்லை என்று அவருடைய இருப்பு கூட கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற நிலைமைதான் சர்வதேச ரீதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த பலஸ்தீனம் என்கின்ற இந்த பிராந்தியம் முஸ்லிம் சமூகம் மொத்தமாக வாழ்ந்த ஒரு சமூகம். இரண்டாம் உலகமாக யுத்தமாக இருக்கலாம், இதற்கு முன்பதான யுத்தமாக இருக்கலாம், உலகத்தின் எதிரியாக எல்லோராலும் அடித்து விரட்டப்பட்டவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். குறிப்பாக இந்த ஹொலோகோஸ்டில் படுகொலையின் போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்து தங்களுக்கான இடம் தேடி சென்று பாலஸ்தீன மக்கள் முஸ்லிம்கள் வாழ்கின்ற இடத்திலே அவர்கள் குடிபுகுந்தது அவர்களுக்கான ஒரு தனிநாட்டை கொடுப்பதற்காக சர்வதேச முயற்சித்தமையிலும் உள்ள அரசியல் தான் இன்று விளையாடி கொண்டிருக்கின்றது. உண்மையாக சொல்ல போனால் இந்த இடத்திலே பூர்வீகமாக குடியிருந்த மக்கள் இன்று வரையிலும் ஒரு தனிநாடாக இந்த சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் பெல்ஃபோர் அக்ரிமெண்ட் என்றும் இது தன்னுடைய பண்ணையாராகிய தனக்கு சொந்தம் என்றும் சொல்லிக்கொண்ட யுகேயினுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் இவர்களை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து விட்டு இப்பொழுது அவர்களினுடைய வீடு என்பதற்கான ஆவணத்தையும் கொடுத்து ஐநா சபையிலே இப்பொழுது ஒரு தனிநாடாக இஸ்ரேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் என்கின்ற தேசம் உருவாவதற்கு முன்பதாக இருந்த இஸ்ரேல் வந்தேறு குடிகளாக போன போது அந்த நாடு தன்னுடைய சொந்தம் உரிமை என்று கோரியிருந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய பாலஸ்தீனம் என்கின்ற நாட்டினுடைய ஒரு நாடு என்பதை இன்று சர்வதேசமே அங்கீகரிக்கவில்லை. இன்று கடந்த 6ஆம் தேதி முதல் ஹமாஸ் இயக்கம் 6000-7000 ஏவுகணை தாக்குதலை நடத்தியது என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு 6000-7000 ஏவுகணைகள் தாக்கல் செய்யப்பட்டால் நிச்சயமாக இஸ்ரேலில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்திருக்க வேண்டும். மாறாக இப்பொழுது வருகின்ற புள்ளி விவரங்களை நாம் பார்க்கிற போது இஸ்ரேலோடு அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள். பல ஆயுத உதவிகள் வழங்கப்படுகின்றன. நமக்கு வருகிற செய்திகள் எல்லாம் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற இளம் பிஞ்சுகள், குழந்தைகள், தாய்மார்கள், பெற்றோர்கள் ஏன் ஒரு ஆஸ்பத்திரியை கூட அவர்கள் அடித்து தரமட்டமாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். எனவே முடிவு என்பது இஸ்ரேலுக்கு சாதகமான அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுக்கு சாதகமான முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. சொல்லப்படுகின்ற உடனடி காரணி ஹமாஸ் இயக்கத்தினர் ஏவுகணைகளை ஏவிவிட்டார்கள். பாலஸ்தீனத்தினுடைய உண்மையான பிரதமர் என்ன சொல்கிறார்? இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, யுத்தத்தை நிறுத்துங்கள், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். உலக ஒழுங்கை நாம் திரும்பி பார்க்கிற போதும் இன்று பிரிக்ஸ் கூட்டமைப்பு வளர்ந்து வருகிறது. அமெரிக்காவுக்கு எதிராக சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றன. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கின்ற பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, சைனா போன்ற நாடுகளையும் அதோடு இணைந்திருக்கின்ற ஈரான், சவுதி போன்ற நாடுகளையும் நாம் பார்க்கின்ற போது எதிரெதிர் துருவங்கள் என்று நாம் கற்பனை பண்ணுகின்ற துருவமயப்பட்ட நாடுகளை எல்லாம் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள் உள்வாங்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பேர் இயக்கமாக இன்று உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தினுடைய அரசியல் என்பதே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பும் அது சார்ந்த நாடுகளினுடைய வளர்ச்சியும் தான். எனவே இத்தகைய ஒரு விடயம் ஒரு புறமாக நடக்கிறது. இன்னொருமாக பார்க்கிற போது அமெரிக்காவிலே தேர்தல் நடத்தப்படக்கூடும், அந்த தேர்தலில் ஜோ பைடனுடைய வெற்றி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மறுபடியும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன என்று அமெரிக்காவினுடைய புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதற்கு மத்தியில்தான் ஹமாஸினால் ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன. எனவே இவை எல்லாமே ஒரு கேஓஸ் தியரி, பட்டர்ஃபிளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இவை எல்லாவற்றிற்கும் தொடர்பு இருக்கின்றன. பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்பது இப்பொழுது சர்வதேச அரசியலினுடைய ஆடுகளம், இதை யாரும் மறுப்பதற்கே இல்லை. பாலஸ்தீனத்தில் உள்ளவர்களும் இஸ்ரேலில் உள்ளவர்களும் மோதுகிறார்கள் என்று நாம் வெறுமனே முடிவெடுத்துக் கொள்வோமாக இருந்தால் உலக அரசியல் புரியாதவர்களாகவே நாம் இருக்கக்கூடும். இது இன்று நடக்கின்ற உலக ஒழுங்கு மாற்றத்தை நிறுத்துவதற்கு அல்லது தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு அந்நிய சக்திகள், ஆதிக்க சக்திகள் உலக நடத்துகின்ற நாடகம் தான் இன்று நடக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பதாக நான் பார்க்கின்றேன். நாம் சரியாக கூர்ந்து கவனித்தவமாக இருந்தால் ஹமாஸினுடைய 7000 ஏவுகணை தாக்குதல் என்ற செய்தியை தாண்டி அனைத்துமே வேறு திசையில் சென்று கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்திலே இருக்கின்ற குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகள் எல்லோருமே இன்று தங்களுடைய உயிர்களை மாய்த்து தொடர்ந்து மடிந்து வருகின்ற ஒரு சூழலில் சர்வதேசம் இன்று வேடிக்கை பார்க்கின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கப் போகிறார் என்பதை உலகம் கூர்ந்து பார்த்ததாக இங்கு பலரும் பேசினார்கள். எனக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கப் போகிறார் என்பதையே நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். எனவே இன்று நடப்பதெல்லாம் ஒரு உலக அரசியல். ஐநா என்கின்ற இந்த ஐநா என்கின்ற அமைப்பை நாம் எவ்வாறு எடுத்துக் கொள்வது என்பது தொடர்பாக இந்த பாராளுமன்றத்தில் நான் பலமுறை பேசியிருக்கின்றேன். இதற்கு முன்பும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு பிரேரணை வந்தபோது கூட என்னால் சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான், ஐநா என்கின்ற அமைப்பு ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு என்பது உண்மையாக இருக்குமாக இருந்தால் பாலஸ்தீன முஸ்லிம்கள் குடியிருந்த அந்த பிரதேசத்துக்குள் வந்த யூதர்களை ஒரு தனிநாடாக பிரகடனப்படுத்த ஐநாவினால் முடியுமாக இருக்கும் என்றால் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனிநாடாக அறிவிப்பதற்கான ஒரு திராணியை ஐநா இதுவரை கொண்டிருக்கவில்லை என்றால் ஐநாவை பற்றி நாம் என்ன பேசுவது? இலங்கையினுடைய யுத்தம் பற்றியும் நிறைய பேர் பேசுகிறார்கள். இவ்வாறான பாலஸ்தீன விவகாரங்கள் இங்கே வருகிற போது இலங்கை யுத்தம் பற்றியும் பேசப்படும், சர்வதேச விசாரணை பற்றி பேசப்படும். எல்லா விடயங்களிலும் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பேசுகிற போதும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார்கள். சர்வதேச விசாரணை என்பதே ஒரு பெரும் கண்துடைப்பு தான். இந்த பாலஸ்தீன விவகாரத்திலே அவர்கள் நடந்து கொள்கிற விதம் ஒன்றே இந்த சர்வதேச விசாரணையும் ஐநா என்கின்ற ஒரு அமைப்பும். இவை எல்லாமே ஒரு உலக அரசியல் ஒழுங்கின்படி ஒரு சர்வதேச சக்திகளின் அனுசரணையுடனும் பணத்துடனும் இயங்குகின்ற அமைப்புகள். அந்த பணத்தையும் சர்வதேச அனுசரணையும் வழங்குகின்ற ஆதிக்க சக்திகளுக்கு சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவே ஐநா இருப்பார்கள். இவ்வாறான மனித உரிமை அமைப்புகள் இருக்கும் என்பதற்கு பாலஸ்தீன விவகாரம் ஒன்றே ஒரு பெரும் சாட்சியாக இருக்கின்றது. இன்று ஏற்பட்டிருக்கின்ற பெரும் அவலமும் இந்த இடத்திலே நாம் இதை பற்றி பேசுவதற்காக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரணம் என்றால் என்னவென்றால், இரண்டு மூன்று வருடங்களாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட உலகத்தினுடைய பொருளாதாரம் அழிந்து மிகவும் கஷ்டப்பட்டு மெதுமெதுவாக ஒவ்வொரு நாடும் தன் தலை தூக்க முற்படுகின்ற நேரத்தில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலே உருவாகி இருக்கின்ற இந்த யுத்தம் என்பது ஒரு மூன்றாம் உலக போருக்கு வழிவிட்டு விடுமா என்பதான ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட, இன்று நாங்கள் ஒரு வாராக நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொண்டு பேங்க் டிராப்ட் என்கின்ற நாட்டிலிருந்து இப்பொழுது நாங்கள் கடனை மீளச் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக மெதுமெதுவாக உயர்ந்து வருகின்ற நிலையில், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது ஒரு சர்வதேச போராக மாறுமாக இருந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் நம்மால் காப்பாற்ற முடியாத ஒரு மிகவும் கையறு நிலைக்கு நாம் ஆளாகி விடுவோம். இதே போன்றுதான் பல நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. எனவே மிக முக்கியமான ஒரு தீர்மானம் இன்றைய பாராளுமன்றத்தில் கொண்டு
வரப்பட்டிருக்கின்றன.
முதலாவதாக, இந்த யுத்தத்திலே பலியாகிக் கொண்டு உயிர்களை இழந்து என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் உயிரிழக்கின்ற இந்த குழந்தைகளினுடைய, இந்த பெண்களினுடைய, வயோதிபர்களினுடைய உயிர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாவது இந்த சர்வதேசம் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும். இரண்டாவது, உலகப்போர் ஒன்று மூலமாக இருந்தால், இந்த உலகத்தினுடைய ஒழுங்கை மாற்றி அமைப்பதற்காக இவர்கள் உலகப்போரை தொடங்குவார்களாக இருந்தால், இந்த உலகத்திலே இன்னும் இன்னும் நாம் மேலதிகமான சிக்கல்களை எமது நாடு உட்பட அனைத்து நாடுகளும் சந்திக்க வேண்டி வரும் என்பதாலும் இந்த போரை நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
பூமி ஸ்துதி கர்மந்தமா. இலங்கட்ட கரு கஜேந்திரகுமார் பொன்னம்பல மந்தமா உபத்துமாட்ட வினாடி தாயக்காலி அத்துவினோ 10 minutes.
I thank you, Honorable Presiding Member. Sir, today I rise to take part in this adjournment motion on a topic that is genuinely heartbreaking. And that is because if there is a nation that truly deserves a state of its own, you can't deny the Jewish nation that. As a nation that has faced genocide to an extent that the term became recognized in our legal jurisprudence, is something that cannot be denied. As a persecuted people, that they should at some point have a country to call their own where they can be secure is undeniable. Such is their history. But I said, I used the term heartbreaking, Honorable Presiding Member, and that is because in the process of trying to give the Jewish nation a state of its own, where the Jewish people can live peacefully and in security, there also happened a great injustice to the Palestinian nation. And as a result, enmity grew, and there was conflict. But then there was a point where there was a compromise. And that compromise is what we all now term this two-state solution. But regardless of that compromise, and in that compromise, Honorable Presiding Member, that the Palestinian people have to compromise more is also undeniable. But that compromise was reached. And after it was reached, that the Jewish nation should observe that agreement in the breach is what is even more frustrating. A people who have faced the worst of crimes, a people who have been so terribly persecuted in their entire history, for them, once they have a state of their own, for that state to behave in the way that it has been behaving is honestly so disappointing and so frustrating that as far as our party is concerned, we believe that we must be honest enough to call what is wrong, wrong. And it's gone beyond that. It's gone well beyond that. What is happening today, Honorable Presiding Member, in the name of fighting terrorism, is a genocide. There is no other word that you can use to describe what is happening today. When people are put in a war situation, and when they are then deprived of food and medicine and water, there can be only one intention: to destroy that population in whole or in part. And that is what is happening. To deliberately target the most vulnerable places, where the sick and the young will seek refuge in hospitals, you can't have any other intention. When you ask people to go to a particular area to seek safe refuge and then bomb that vicinity, that can't be surely fighting terrorism. So, Honorable Presiding Member, unless we understand that there are root causes to this conflict, and for as long as we don't find solutions to those root causes, there will be actions taken by the aggrieved party to in some way pressure those who are causing the problem to correct it. And that is human nature. When you are up against the wall, when you are forced against the wall, you have nowhere to run. But still, if the other party keeps coming at you, then there is that saying, Honorable Presiding Member, that even a worm turns. And that is what is happening. So the Tamil National People's Front are quite clear that we are committed to a two-state solution. And the fault, Honorable Presiding Member, is the non-implementation of that two-state solution. And quite the contrary, it is the deliberate dismantling of the future Palestinian state that is causing this conflict and that is aggravating this situation. And as long as we deny that and try to blame the reaction to that problem as opposed to the problem itself, we will never find solutions. Now, quite honestly, Honorable Presiding Member, I'm quite surprised, but cynically so, that this House today is unanimous in calling for a ceasefire, a cessation of hostilities, and is also unanimous in insisting on a negotiated solution. But other than the Tamil parties seated in this House, Honorable Presiding Member, 15 years ago, when what is happening in Gaza happened in this country, in the Northeast, what Israel is doing today is what all these other members did to the Tamils. When there were over 400,000 civilians, food and medicine was only sent to 70,000. What could the intention be? You declare safe zones. You declare safe zones and then go along to bomb those zones. You bomb hospitals deliberately. So that those same people 15 years later when they see a conflict happening and that they recognize the mistakes and the gravity of what is happening far, far away and call for a ceasefire, then that certainly surprises me. But at least let the Palestinian people be saved. Let at least the Palestinian people be saved from what is clearly the orchestration of a genocide. And in that sense, Honorable Presiding Member, we would like to sign up. The Honorable Member who proposed this resolution surprises me the most. Surprises me the most. But what is not surprising is that in that resolution, if you look at the resolution, a big part of it, 90% of it, was self-interest. It is self-interest that is making you call for a cessation of hostilities because of the conditions and the economic conditions that can be caused to this country. Not so much because of the mayhem and the loss of life and the carnage that is happening in Israel and in Gaza. And it is accordingly, Honorable Presiding Member, that we would like to record that the Tamil people are consistent, no matter which party they belong to, but the Tamil people are consistent. We are not against the state of Israel, quite the contrary. We believe that the Jewish nation requires a state. They must be secure, they must be peaceful. They have the right to exist. That must be respected. As much as we believe that the Sinhala nation in this country must be safe, must prosper, must be at peace, but not, Honorable Presiding Member, at the expense of others. You cannot prosper by trampling the rights of others. And by doing that, you will never find solutions. And for unless the members of this house at least look at what is happening in the Middle East, learn lessons from that, and apply those same principles here, Sri Lanka for sure, even if in the Middle East there might be peace, Sri Lanka for sure will never have that. Thank you, sir.